சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். 22 அந்தரத்தில் ஒரு வாள். வஞ்சியிலிருந்து வந்த வண்டியில் உறங்கிவிட்ட சேரதூதனான சஞ்சயன் லேசாக கண் விழித்த போது எதிரே தெரிந்த 2 முரட்டு உருவங்களை கண்டதும் கண்களை இறுக மூடிக்கொண்டாலும் அவர்கள் உரையாடல் காதில் விழவே செய்தன. ஓரளவு அச்சம் மட்டுமின்றி சீற்றமும் கொண்டார். அப்பொழுது தான் இருந்த இடம் வண்டியின் முகப்பு அல்ல என்பதையும் ஏதோ ஓர் கடினமான தரையில் கெடுத்தப்பட்டிருப்பதையும் உணர்ந்ததால் இங்கு எப்படி வந்தோம், இது எந்த இடம் என்று சிந்திக்க தொடங்கினார். அந்த சிந்தனையை மாற்றி தன்னை கொல்லும் வழியை பற்றி விவாதிக்கும் அந்த முரடர்களை அரை கண்ணால் கவனிக்கலானான். இருவர் முகங்களும் மிகப்பெரியதாகவும் கரடு தட்டி இருந்ததையும் இருவருக்கும் பெரிய மீசையும் காதில் கம்மி குண்டலமும் இருந்ததையும் இருவரும் தலையில் முண்டாசு கட்டி இருந்ததையும் அறிந்த சஞ்சயன் இருவரும் கடலோடிகள் என்பதை புரிந்து கொண்டாலும் அவர்கள் எதற்காக தன்னை கொல்ல முயலுகின்றார்கள் என்பதை பற்றி சிந்திக்கலானார். ஆனால் இருவர் கண்களிலும் பிரதிபலித்த கொலை குறிப்பை கொண்டு அவர்கள் தன்னை கொல்லாமல் விட மாட்டார்கள் என்பதையும் புரிந்து கொண்டு தெய்வத்தை சிந்தையில் எண்ணினான். அந்த தெய்வ சிந்தனை அந்த மூடர்களின் மனத்தையும் மாற்றியிருக்க வேண்டும். அவர்களில் ஒருவன் மற்றவனை வினவினான், இவனை கொல்லாமல் விட்டால் என்ன என்று. மற்றவன், மீண்டும் நேற்று மாதிரி நமது ரகசிய பாசறையில் நுழைந்து விட்டால் என்ன செய்வது என்று கேட்டான். இன்று காலை கூட இவன் சுய நினைவோடு வந்ததாக தெரியவில்லை என்றான் முதல் முரடன். ஆமாம், தள்ளாடி தள்ளாடி நடந்து வந்தான், கதவருகில் மூர்ச்சை போட்டு விழுந்தான் என்று மற்றவன் பூர்த்தி செய்தான் நிகழ்ச்சியை. அதிகமாக குடித்துவிட்டு வந்திருப்பானோ, முதல்வன் கேட்டான். குடித்ததாக தெரியவில்லை, அவன் வாயில் குடிநாற்றம் இல்லை என்றான் இரண்டாவதானவன். பின் ஏன் தள்ளாடினான், முதல்வன் கேட்டான். யாரோ மயக்க மருந்தை புகட்டி இருக்கின்றார்கள் என்றான் இரண்டாவதானவன். அப்படியானால் ஆற்றை கடந்து எப்படி வந்தான், மயக்கத்தில் இருப்பவன் படகை கூட விட முடியாதே. உண்மை, இவன் படகில் வந்ததாக தெரியவில்லை, ஆற்றங்கரையில் சவம் போல் படுத்து கிடந்தான், பிறகு மெல்ல எழுந்தான், தள்ளாடினான், நடக்க ஆரம்பித்தான், பிறகு அவனை நான் தொடர்ந்தேன், நேராக இந்த இடத்தை நோக்கி நடந்து வந்தான், வந்து வாயிலில் விழுந்து விட்டான், பிறகுதான் வாயிற் கதவை நீ திறந்தாய். இந்த உரையாடலால் சஞ்சயன் தான் அங்கு வந்த விதத்தை புரிந்து கொண்டான். வண்டியில் உறங்கிய பிறகு கடல் வீந்தனோ அல்லது நற்கிள்ளியோ தன்னை ஆற்றங்கரையில் தள்ளிவிட்டு போயிருக்க வேண்டும் என்பதை உணர்ந்தான். தன்னால் கை கால்களை அசைக்க முடியவில்லை என்பதையும் தான் மிக பலவீனமாக இருப்பதையும் உணர்ந்து கொண்ட சஞ்சயன் என்று பெரிதும் வேதனைப்படுகின்றவனைப் போல இருமுறை முனகினார். அந்த முனகலை கேட்ட முதல் முரடன், தம்பி, இவனுக்கு சுரணை வருகிற மாதிரி தெரிகிறது என்றான். சஞ்சயன் சற்றே உடலை நெளிப்பதை பார்த்து, ஆமாம், அப்படித்தான் தெரிகிறது என்றான் இரண்டாவதானவன். முதலாமானவன் விழித்தான் மற்றவனை, தம்பி என்று. என்னென்ன என்றான் மற்றவன். இவன் தலையில் கட்டையால் ஒரு அடி போட்டு மறுபடியும் உறங்க செய்யட்டுமா என்று முதல் முரடன் வினவினான். வேண்டாம், பாவம், அப்படி இம்ச செய்து கொள்ளக்கூடாது என்று மற்றவன் ஜீவ காருண்யத்தை காட்டினான். வேறு என்ன செய்யலாம், முதல்வன் வினவினான். முதலில் நினைத்தது போல ஆற்றில் தள்ளிவிடலாம் என்றான் இரண்டாவதானவன். அதுவரை வாயில் துணியை அடைத்து கட்டிவிடுவோம், அப்படியே நதியில் அமிழ்த்தி விடலாம் என்கின்றாயா என்றான் இரண்டாவதானவன். ஆமாம், அதுவும் முகத்வாரத்தில் தள்ளிவிட்டால் சுறாக்கள் இவனை கடித்து விழுங்கிவிடும், இவன் பிணமும் கரையில் ஒதுங்காது, விசாரணைக்கு இடமும் இருக்காது என்று இரண்டாம் மாணவன் சொன்ன யோசனையை குதூகலத்தோடு வரவேற்றான் முதல்வன். தம்பி, நீ புத்திசாலி, முன் யோசனைக்காரன், பிணம் ஒதுங்கினால் விசாரணை வரும், விசாரணை வந்தால் நமது பாசறை மர்மம் தெரிந்தாலும் தெரியலாம், வீண்வம்பியதற்கு இவனை சுறாக்களுக்கு பட்சணமாக்கி விடுவோம், ஒரு ஜீவனுக்கு உணவளித்த புண்ணியமும் நமக்கு வரும் என்று இரண்டாம் மாணவன் சொல்ல, சரி, இவன் வாயில் துணியை அடை, இன்றிரவு இவனை முகத்வாரத்தில் தள்ளிவிடுவோம் என்று முதல்வன் முடிவு கூறினார். இரவு வரை காத்திருக்க வேண்டுமா என்று இரண்டாம் மாணவன் கேட்டான். விடிந்து விட்டது, இவனை நதியில் போடுவதை யாராவது பார்த்தால் தொந்தரவு, தவிர இவனால் விசாரணை வந்து நமது பாசறை மர்மம் வெளியே தெரிந்தால் தலைவர் நம்மை கொன்று விடுவார், ஆகவே எதையும் இரவில் கவனித்துக் கொள்வோம், இவன் வாயில் துணியை அடைத்து அடுத்த அறையில் உருட்டி விடுவோம் என்று சொன்ன முதல்வன் இரண்டாம் மாணவன் சேரதூதனை பிணைக்கும் பணியில் இறங்கினார். அவன் மார்பு மீது ஏறி உட்கார்ந்து வாயில் துணியை துருத்தி அடைத்தான். பிறகு வாய் வேறொரு துணியால் பலமாக கட்டப்பட்டது, கை கால்களும் பிணைக்கப்பட்டது. அவர்கள் இருவரும் விளைவித்த இம்சையை தாங்க முடியாத சஞ்சயன் விழித்தான், திமிரினான், பெரும் முனகலாக முனுகினான். ஆனால் அதையெல்லாம் லட்சியம் செய்யாத அந்த இரு முரடர்களும் அவனை கட்டி தூக்கி பக்கத்து அறைக்கு எடுத்து கொண்டு போய் தரையில் கடத்தினார்கள். கடத்திய பின் முதல் முரடன் சொன்னான், ஏய், பேசாமல் படுத்திரு, நடுப்பகலுக்கு முன்பே உனக்கு உணவு தருகிறோம், நாங்கள் யாரையும் பட்டினி போட்டுக் கொள்ள மாட்டோம் என்று சொல்லிவிட்டு, இதோ கூரையை பார் என்று கூரைக்காக கையையும் உயர்த்தி காட்டினான். மேலே இருந்த மெல்லிய கயிற்றில் கட்டிய பளபளவென்று கத்தி தொங்கிக் கொண்டிருந்தது. மேலே இருந்த சிறு சாளரத்தின் மூலம் வந்த காற்றில் அது லேசாக ஆடவும் செய்தது. அந்த மெல்லிய கயிறு அறுந்து கூர்மையான அந்த வாள் தனது கழுத்தின் மீது எந்த வினாடியும் விழலாம் என்பதையும், அப்படி விழுந்தால் அதன் கூர்மை தனது கழுத்தை அறுத்துவிடும் என்பதையும் உணர்ந்த சஞ்சயன் மிரண்ட விழிகளை இரு முரடர்கள் மீதும் திருப்பினான். முதல் முரடன் புன்முறுவல் செய்தாள். பயப்படாதே, அந்த கயிறு மெல்லியதானாலும் உறுதியுடையது. அருந்து விழாது, அப்படியே விழுந்தாலும் அது உனக்கு நல்லது, வரவிருக்கத்தக்க மரணம் என்று கூறி அறை கதவை சாத்திக் கொண்டு இரண்டாவது முரடனோடு வெளியே சென்று விட்டார். அந்த இரு கொலைக்காரர்களில் சென்றதும் தான் இருக்கும் இடத்தை பற்றியும் தனது நிலை பற்றியும் தெளிவாக சிந்திக்க முற்பட்ட சஞ்சயன் அந்த சிந்தனைக்கு உதவி செய்ய கடலின் பேரலைகளின் ஓசை வெகு அருகில் கேட்டது சஞ்சயன் காதுகளில். அதனால்தான் மேலே கடலோரத்தில் உள்ள ஏதோ ஒரு குடியிருப்பில் இருப்பதையும், கிட்டத்தட்ட அந்த இடம் சுள்ளியாற்று முகத்வாரத்தில் இருக்க வேண்டும் என்பதையும் உணர்ந்தான் சஞ்சயன். கடலோரத்தில் இருப்பவை ஒன்று யவனர் குடியிருப்பு என்பதையும், மற்றொன்று அராபியர் குடியிருப்பு என்பதையும் ஊகித்து கொண்ட சஞ்சயன் இரண்டு குடியிருப்புகளில் இது எது என்று தன்னைத்தானே வினவிக் கொண்டான். தன்னை பிணைத்த முரடர்கள் இருவரின் பயங்கர மீசையையும் காதனியையும் முண்டாசையும் எண்ணி பார்த்து அநேகமாக இது அரபியர்கள் குடியிருப்பாகத்தான் இருக்க வேண்டும் என்று தீர்மானமும் செய்து கொண்டான். அரபியரும் சேரர்களுக்கு நண்பர்கள் தானே, அப்படி இருக்க என்னை கொள்ள இவர்கள் ஏன் முயற்சி செய்ய வேண்டும் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டான். இப்படி சிந்தனையை வளரவிட்டுக் கொண்ட சஞ்சயன் நேரம் வேகமாக ஓடுவதை அறிந்தான். பொழுது நன்றாக ஏறியதும் தான் இருந்த வாயிலில் ஆள்கள் நடமாட்டம் அதிகமாகிவிட்டதை உணர்ந்தான். தனது அறைக்கு வெளியே யார் யாரோ நடமாடுவதையும் திடீர் என்று சிரிப்புலி பயங்கரமாக கேட்பதையும் எண்ணி எதற்காக நகைக்கின்றார்கள் என்று வினவிக்கொண்டான். இடையிடையே கூரையை நோக்கி தனது கழுத்துக்கு நேரே தொங்கும் கூரிய பெருவாளையும் பார்த்து திகிலடைந்தான். நேரம் ஓட ஓட அறைக்கு வெளியே கூச்சல் அதிகரித்தது. பலர் சேர்ந்து ஏதோ விவாதிப்பதும் தெரிந்தது. யாரோ ஒருவன் கேட்டான், ஒற்றனா, நமது பாசறையிலா? ஆம் எசமான் என்று ஒலித்தது முதல் முரடன் குரல். இங்கு யாரும் அப்படி வர முடியாதே என்று வினவினான் எசமான் என்று அழைக்கப்பட்டவன். நட்டு தடுமாறி நினைவழுந்து வந்து இங்கு விழுந்து விட்டான், நாங்கள் உள்ளே தூக்கி வந்தோம் என்றான் முதன் முரடன். எங்கிருந்து வந்தான் என்று எசமான் கேட்டான். பாசறைக்கு நேர் எதிரில் உள்ள ஆற்றங்கரையிலிருந்து என்றான் முதன் முரடன். அவனை அங்கேயே ஏன் வெட்டி போடவில்லை? ஏது உளறி கொண்டே வந்தான், அதனால் அந்த உளறலில் தங்கள் பெயரும் இருந்தது. எசமான் என்பவன் சிந்தித்தான் சில வினாடிகள். என் பெயரையா உளறினான் என்று வினவினான் முடிவில். ஆம் எசமான், திட்டமாயிருந்தது முதல் முரடன் பதில். ஆம் யசமான், இரண்டாவது முரடனும் ஒப்புக்கொண்டான். அப்படியானால் இவன் விவரம் அறியத்தான் வந்திருக்கின்றான். சந்தேகமில்லை யசமான், அவன் இப்போது எங்கே? பக்கத்து அறையில் கிடத்தி இருக்கிறோம். வாயில் துணி அடைக்கப்பட்டு கை கால்கள் பின்னப்பட்டு படுத்திருக்கின்றான். அதாவது கத்திக்கு நேர்கீழே. பலே பலே என்று உற்சாகப்பட்ட யசமான், யவனர்களின் சூட்சும புத்தி இவர்களுக்கு புரியட்டும். ஜமாக்கில் ஸ்வாட், அதனடியில் இவன். அப்படி சாக வேண்டுமானால் இவன் கொடுத்து வைத்தவன் என்று சஞ்சயன் விதியை பற்றி பாராட்டினான். அதை கேட்ட சஞ்சயன் மனம் கொதித்தான். சாவதில் கொடுத்து வைப்பது வேறு இருக்கிறதா என்று உள்ளூர வெறுத்தான். வெளியே மேலும் உரையாடல் தொடர்ந்தது. ஜமாக்கில்ஸ் கத்தியால் இறக்க அவன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் எசமான், ஆனால் அந்த பாக்கியம் இந்த தமிழனுக்கு கிடைக்காது. கத்தியை மெல்லிய வலுவான கயிற்றால் கட்டியிருக்கிறேன், அருந்து விழாது. அவனை அச்சுறுத்தவே அங்கு படுக்க வைத்திருக்கிறேன். இரவு ரகசிய கூட்டம் முடிந்ததும் அவனை பரலோகம் அனுப்பிவிடுகின்றேன் என்றான் முதல் முரடன். அத்தோடு உரையாடல் முடியும் என்று நினைத்த சஞ்சயன் திடீர் என்று வியப்பின் வசப்பட்டான். எங்கே அந்த புதுவற்றன் என்று பலத்த குரல் ஒன்று கேட்டது அதட்டலாக. அந்த குரலை கேட்ட சஞ்சயன் பேரதிர்ச்சி அடைந்தான். அந்த குரல் யவனனான கிளேசியஸின் குரல். அந்த குரலை கேட்டதும் ஏதோ பெரிய விபரீதத்திற்கு வழிவகுக்க படுகிறது என்பதை சஞ்சயன் புரிந்து கொண்டான். அது என்ன என்பதை அன்றிரவில் அறிந்த போது தான் இருந்த நிலையில் நிகழவிருக்கும் பேராபத்தை தவிர்க்க என்ன செய்யலாம் என்று எண்ணினான் சஞ்சயன். இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.